السلام علیکم ورحمۃ اللہ. اشہد اللہ الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشہد ان محمدًا عبدہ ورسولہ. اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم. بسم اللہ الرحمن الرحیم. الحمد للہ رب العالمین الرحمن الرحیم مالک یوم الدین ایاک نعبد و ایاک نستعین اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
الله تعالى திருக்குர்ஆனில் நமக்காக தந்திருக்கிற கட்டளைகளை நினைவுபடுத்துவது, அதனை மீண்டும் எடுத்து கூறுவது, ஞாபகமூட்டும் பொறுப்பில் உள்ளவர்கள் பிறருக்கும் ஞாபகமூட்டுவது ஆகியவை நம்பிக்கையாளர்களின் ஜமாத்தின் பணியாகும். நான் கூறியது போன்று அந்த கட்டளைகளை நினைவுபடுத்துவது அல்லது நினைவூட்டிக் கொண்டிருப்பது அவசியம். நினைவூட்டும் பொறுப்பில் இருப்பவர்கள் இவர்களுள் முரப்பிகள், பொறுப்பாளர்கள் நாம் அனைவரும் அடங்குவோம். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் அமைப்பில் தலைமையக அமைப்புடன் கிளை அமைப்புகளும் உள்ளன. பிறகு ஜமாத் அமைப்பும் சரி, கிளை அமைப்பும் சரி, நாடு தழுவிய அளவிலிருந்து உள்ளூர் அமைப்பு வரை பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் ஹிலாபத்தின் கரங்களாக இருந்து பரந்த அளவில் ஹிலாபத்தின் பொறுப்புகளை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். இதனை எல்லா முரப்பிகளும் பொறுப்பாளர்களும் புரிந்து கொண்டால் ஜமாத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மற்றவர்களுக்கு நினைவூட்டுவது அல்லது இறைவன் என்னை தன்னார்வ அடிப்படையிலான அல்லது முழுமையான முறையில் வாழ்வை அர்ப்பணித்து ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கும் போது எல்லாவற்றுக்கும் முதலாக எந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வின் கட்டளைகளை நடைமுறைப்படுத்தி தொண்டு செய்கின்ற ஒருவரின் பொறுப்புகள் குறித்த முன்மாதிரியாக இருக்கிறேன் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அதன் மூலம் நான் பிறருக்கு அந்த கட்டளைகளை ஞாபகமூட்ட வேண்டும் என்ற உணர்வு உருவாக வேண்டும். நான் பிறருக்கு மட்டும் ஞாபகமூட்டிவிட்டு எனது அமல் அதற்கு எதிராகவும் அதனை விட்டு விலகியும் இருக்கின்றதா? அவ்வாறு இருந்தால் அது மிகவும் அஞ்சத்தக்க இடமாகும். அவ்விடத்து இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்பு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது. பொதுவாகவே பாவமன்னிப்பு கோர வேண்டிய தேவை இருக்கிறது, ஆனால் இது சம்பந்தமாக அதிகமாக பாவமன்னிப்பு தேட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக மிக அதிகமாக பாவமன்னிப்பு தேட வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கு எந்த ஒரு பொறுப்பாளரும் அறிவுரை கூறுவது எனது பணியல்ல என்று நினைத்துவிடக் கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஜமாத்தின் அமீர் அல்லது ஜமாத்தின் சதுர் அல்லது செக்ரட்டரி அல்லது முரப்பி அல்லது பிற பொறுப்பாளர்களின் பணி என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதுபோன்று சதுர் அன்சாருல்லாவின் அல்லது அவர்களின் தர்பியத்து துறையின் பணி அல்லது லஜ்னா அல்லது அதனுடைய தர்பியத்து துறையின் பணி சதுர் ஹுதாமுல் அஹமதியா அல்லது அவர்களின் தர்பியத்து துறையின் பணிதான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக ஒவ்வொரு செயலரும் அவர் விருந்தோம்பல் செயலராக இருந்தாலும் சரி, கிளை அமைப்புகளின் படைப்பின சேவைத்துறை அல்லது விளையாட்டுத்துறை செயலராக இருப்பினும் எவராக இருப்பினும் அவரது முன்மாதிரியை நிலைநாட்ட வேண்டும். அவர் எந்த பொறுப்பில் பணி செய்பவராக இருப்பினும் சரியே. நான் பலமுறை கூறிவிட்டேன், இது மட்டும் நடந்துவிட்டால் ஜமாத்தின் 50% மக்கள் அல்லாஹின் அருளால் அல்லாஹின் கட்டளைப்படி நடப்பவர் ஆக முடியும். அது பள்ளியின் தொழுகைகளின் வருகையாக இருக்கட்டும் அல்லது பிற தியாகங்கள் அல்லது அடியார்களின் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பினும் சரி, எல்லா மட்டத்திலும் ஜமாத்திற்கு சேவை செய்பவர் முதலில் தனக்குள் இந்த கட்டளையை நான் எந்த அளவு நிறைவேற்றுகிறேன் என்று பார்க்கட்டும். அதனை அலசி ஆராய்ந்து தம் நிலையை மேம்படுத்தட்டும், மற்றவர்களுக்கு கூறட்டும். நான் எனக்குள் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்துள்ளேன் என்று கூறுகின்ற ஒவ்வொரு அகமதிக்கும் ஒரு கடமை உண்டு. அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை பார்த்து அதனை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும், மீண்டும் மீண்டும் கண்முன் கொண்டு வர வேண்டும். நாம் இவ்வாறு செய்ய தொடங்கினால் வியத்தகு புரட்சியை நாம் கொண்டு வர முடியும். நம்மை மட்டும் சீர்திருத்துவதுடன் மட்டும் நின்று விடாமல் உலகத்தின் உண்மையான ஒழுக்க நிலையின் தகுதியை கூட மாற்றிவிட முடியும். ஆகவே இதன் பக்கம் நாம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகளை தேடி அமல் செய்ய வேண்டும். கடந்த ஹுத்பாவில் நான் சில விஷயங்களை குறிப்பிட்டேன். அது ஒரு நம்பிக்கையாளரின் சிறப்பு தகுதியாக இருக்க வேண்டும். இன்றும் சில கருத்துக்களை எடுத்து வைப்பேன். ரமலான் மாதம் ஓர் அடியார் தன்னை சீரழித்துக் கொள்ள மிக பெரும் வழியாக இருக்கிறது. இம்மாதம் நாம் நமது வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துகிற மாதமாக இருக்கின்ற வேளையில் நமது பலகீனங்களை கவனம் ஊட்டி அதிலிருந்து சீர்திருத்துவதற்கும் உரிய மாதமாகும். ஆகவே இந்த மாதத்தில் நாம் நமது பலகீனங்களை அடையாளம் கண்டவாறு அல்லாஹ்வின் கட்டளைகளை பேணி நமது சீர்திருத்தத்திற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நாம் முழுமையான முறையில் அதற்காக முயற்சி செய்யவில்லை என்றால் ரமலானில் அதிகாலை உண்பதிலும் நோன்பு திறப்பதிலும் இருந்து மட்டும் பலன் பெற்றுக் கொண்டு செயல் சீர்திருத்தம் ஏற்படாமல் போய்விடும். நமது ஆன்மீக மற்றும் தர்பியத் தகுதி உயராமல் போய்விடும். சில சம்பந்தமாக ஒரு நகைச்சுவை உண்டு. நோன்பு பற்றி கேட்டால் சமாளிக்கும் காரணங்களை எடுத்து வைப்பர். நஃபில் மற்றும் தராவீஹ் பற்றி கேட்டால் அப்போதும் சமாளிப்பர். தொழுகைகளை ஜமாத்தாக தொழுமாறு கூறினால் அப்போதும் வேறு ஏதாவது காரணம் சொல்வர். நோன்பு திறப்பதை பற்றி கேட்டால் ஆம் கண்டிப்பாக செய்ய வேண்டும், நான் முழுக்க காஃபிராக ஒன்றுமாகிவிடவில்லையே என்பர். அத்தகைய நம்பிக்கையாளராக நாம் ஆகக்கூடாது. அத்தகைய மக்களின் நிலையாவது அவர்கள் மார்க்கத்தை கேலி செய்கின்றனர். இது ஒரு நகைச்சுவை என்பதை விட இக்கால முஸ்லீம்களின் நிலையை எடுத்து காட்டும் நிலைதான். அல்லா தாலா இவர்கள் மீது கருணை காட்டுவானாக. ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களின் தகுதி மிகவும் உயர்வானதாக இருக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் இல்லாமல் நோன்பையும் விடக்கூடாது. அதுபோன்று ரமலானின் நோக்கமாகிய இபாதத்தையும் மிகச் சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும். அதுபோன்று ரமலானில் திருக்குரான் அதிகமாக ஓதுவதும் சுன்னத்தாகும். ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பான முறையில் ரமலானில் திருக்குரானை ஓதி காட்டி வந்தார்கள். ஆகவே குறிப்பாக ஒவ்வொருவரும் திருக்குரானை அதிகமாக ஓதுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு அதிலிருந்து கட்டளைகளை தேடி எடுத்து அதனை தன் மீது நடைமுறைப்படுத்த வேண்டும். தராவீ தொழுகை உள்ளது, சந்தேகமின்றி அது ஃபர்து இல்லைதான். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவின் காலத்தில் ஆரம்பமானது. எனவே ஒருவர் தஹஜ்ஜுத் தொழ முடியவில்லையெனில் அவர் நஃபில் தொழ வேண்டும். காரி மூலமாக திருக்குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும். நஃபில் தொழுகையும் தொழ வேண்டும். ஆனால் தஹஜ்ஜுத்துக்கு எழ முடிபவர்கள் எழுந்து தொழ வேண்டும். இக்காலத்தில் நேரம் குறைவாகவே இருக்கிறது, எனவே குறைவாக கூட தொழலாம். அல்லது நோன்பு வைப்பதற்காக எழுபவர் சற்று முன்னதாக எழ வேண்டும். அது இது என பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு தொழ வேண்டும். தராவி நோன்புடன் சேர்த்து செய்ய வேண்டிய நிபந்தனைக்குட்பட்ட ஒன்று அல்ல. தஹஜ்ஜுத்தும் கூட கட்டாய கடமை அல்ல. ஆனால் உபரி வணக்கங்களை எவ்வாறிருப்பினும் செய்தாக வேண்டும். நம்பிக்கையாளர்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுமாறு சாதாரண நிலையிலும் கூட கட்டளை உள்ளது. இந்த விளக்கத்தை நான் கூற காரணம், ஒருவர் என்னிடம் நோன்பு வைப்பவர் ஒருவேளை எட்டு ரக்காத்து தராவி அல்லது தஹஜ்ஜுத் தொழுவது கண்டிப்பானதோ என்று கேட்டார். தஹஜ்ஜுத் அல்லது தராவி தொழுவது நோன்பின் நிபந்தனைகளுள் ஒரு நிபந்தனை அல்ல என்பதை தெளிவாக்குகிறேன். ஆம், வணக்கம் அவசியமானது, நபில்கள் தொழ வேண்டும். அசல் விஷயம் நோன்புடன் திருக்குர்ஆன் ஓதுவதாகும். எனவே ஒவ்வொருவரும் அதிகமதிகம் குர்ஆன் ஓத வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று தொழுகை பிற வணக்கங்கள் ஒரு நம்பிக்கையாளருக்கு கட்டாயமாகும். ஆம், ரமலானில் இந்த இபாதத்துகளிலும் மேலும் அழகை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதுபோன்று அதிகமதிகம் நமது நாவுகளை இறைவனது ஜிக்ரினால் நினைக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலையில் இந்த ரமலான் மாதத்தில் நமக்குள் தொழுகை பிற வணக்கங்கள் ஆகியவற்றில் முன்னர் இருந்த பலகீனங்களை அகற்றி இந்த முக்கிய கட்டளைகளை நிரந்தரமாக என் வாழ்வின் அங்கமாக்குவேன் என்ற நியத்தில் செய்ய வேண்டும். ரமலானுக்கு ரமலான் மட்டும் இந்த கட்டளையை நம்மீது கடமையாக்கிக் கொள்வதல்ல, அல்லது ரமலான் காலத்திற்காகவே சிறப்பாக செய்ய வேண்டிய கட்டளைகளும் அல்ல இது. மாறாக ஒரு நம்பிக்கையாளருக்கு இது நிரந்தர கட்டளையாகும். எனவே இதனை ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். தொழுகை மற்றும் இபாதத் அல்லாஹ்வுடைய அடிப்படை கட்டளைகளில் ஒரு கட்டளையாகும். இவ்வாறு நம்மில் பலருக்கு வணக்க வழிமுறைகளில் கவனம் ஏற்பட காரணம் ரமலான் மாதம் பரக்கத்துக்குரிய மாதமாகும், துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் மாதமாகும். எனவே நாமும் அல்லாஹ்வுடைய அருள்களை நெருங்க வேண்டும், இந்த ரமலான் மாதத்தில் இருந்து பலன் பெற வேண்டும் என்பதுதான். இது பற்றி நினைவில் கொள்ள வேண்டியதாவது, அல்லாஹ்வுடைய பார்வை நம் உள்ளத்தின் ஆழம் வரை உள்ளது. அவன் நமது நீயத்தை அறிகிறான், நமது செயல்களை நமது எண்ணத்திற்கு ஏற்ப பார்க்கிறான். நாம் தக்வாவை கை கொள்ளும் எண்ணத்தில் பள்ளியை நிரப்ப வேண்டும். பிறகு இந்த மாதத்தில் செய்யும் இபாதத்துகளை வாழ்வின் அங்கமாக்க வேண்டும். தஹஜ்ஜுத் தொழும் வழக்கம் ஏற்பட்டால் அல்லது பகல் நேரத்தில் நஃபில் தொழும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு அவ்வழக்கத்தை தமது வாழ்வில் நிரந்தர அங்கமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் உஅபுது ரப்புக்கும் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதாவது, மக்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த இறைவனை வணங்குங்கள், அதன் மூலம் நீங்கள் இறை எச்சம் உடையவர்கள் ஆவதற்காக. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக ஓரிடத்தில் கூறுகிறார்கள், மக்களே, உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் உங்களை படைத்தவன்தான், அதாவது உயிருள்ள இறைவன் அவன்தான், அவனிடம் உங்கள் உள்ளத்தை இணையுங்கள். நம்பிக்கையுடமை என்பது இறைவனுடன் சிறப்பான தொடர்பை ஏற்படுத்துவது. மற்ற அனைத்து பொருள்களையும் அவனுக்கு எதிரில் அற்பமாக கருத வேண்டும். அறிவு மற்றும் கொள்கை சம்பந்தமான சிந்தனைகளை பொறுத்தவரை நாம் அனைவரும் அறிவோம், இறைவனே நம்மை படைத்தவன், இறைவனே எப்போதும் நிரந்தரமாக இருப்பவன், உயிருள்ள இறைவன் வேண்டுதல்களை கேட்கிறான், அவனிடம் உள்ளத்தை இணைக்க வேண்டும். ஆனால் அவ்வாறிருந்தும் நம்மில் பெரும்பாலார் இறைவனிடம் சிறப்பான தொடர்பை ஏற்படுத்த முயற்சிப்பதில்லை, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செய்வதில்லை. மற்றெல்லா தொடர்புகளையும் இந்த தொடர்புக்கு முன்னால் துச்சமாக ஆக்க வேண்டும். ரமலானின் சூழ்நிலையின் தாக்கத்தால் இதன் பக்கம் அடியெடுத்து வைக்க முயற்சி செய்கின்றனர். ரமலானுக்கு பிறகு பெரும்பாலார் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், சிறிது சிறிதாக பின்தங்கி பிறகு முற்றிலும் நின்று போய்விடுகிறது. நாம் நமது அமல் மூலம் இறைவனை தவிர பிற அனைத்தும் அற்பமானவை என்று நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டும். இதனை புரிவதற்கு உள்ளத்தில் தக்வாவை உருவாக்குவது அவசியமாகும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் இதனைத்தான் கூறியுள்ளான், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள், அதன் மூலம் உங்கள் உள்ளத்தில் அல்லாஹின் மீது அச்சம் உருவாவதற்காக. இபாதத்தின் நோக்கம் இறைவனை கண்டறிவது மட்டுமல்ல, மாறாக தக்வாவை உருவாக்கி நமது ஆன்மீக உயர்வுகளை பெறுவதாகும். இறைவனது பண்புகளை புரியும் பொழுது அதற்கு எதிரில் ஒவ்வொன்றும் துச்சமாக முடியும். உதாரணமாக அல்லாஹ் இங்கு கூறுகின்றான், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள். ரப் என்பது மனிதனை பராமரிக்குகிறது, உருவாக்குகிறது, அவனை சிறிது சிறிதாக வளர்க்கிறது, அவனுக்கு முன்னேற்றம் தருகிறது. ஆகவே உங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று இறைவன் கூறும் இடத்து உங்கள் எதிர்காலத்தின் எல்லா வளர்ச்சிகளும் உங்கள் இறைவனுடன் தொடர்புள்ளதாகும். நீங்கள் அவனுக்கே இபாதத் செய்யும் போது படைத்து பரிபாலிக்கும் பண்பு மூலம் உலகியல் பராமரிப்பு நடக்கின்ற அதே வேளையில் ஆன்மீக தகுதிகளும் கூட முன்னேற்றம் பெறும் என்று இறைவன் கூறுகின்றான். எனவே இதில் நமக்கு அறிவுரை உள்ளது, நமது ஆன்மீக நிலையில் வளர்ச்சி ஏற்படவில்லை என்றால் நாம் நமது இபாதத்தின் கடமையை சரியாக நிறைவேற்றவில்லை என்று பொருள். விளைவு, இறைவனது படைத்து காத்தோம்பும் பண்பிலிருந்து நாம் நமது ரப்பின் இபாதத்தின் உரிமையை முழுமையாக செலுத்திவிட்ட நிலையில் ஆன்மீக ரீதியாகவும் இந்த பண்பிலிருந்து பயன்பெறுவோம் என்ற அளவில் தக்வாவில் வளர்ச்சி அடைவோம். தக்வாவில் வளர்ச்சி பெறும் பொழுது நமது இபாதத்துகள் ரமலானுடன் மட்டும் நின்றுவிடாது, மாறாக முழு வருடமும் முழு வாழ்நாளையும் சூழ்ந்ததாக அது ஆகிவிடும். எனவே இந்த சிந்தனையுடன் நாம் நமது இபாதத்துகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், அசல் விஷயம் என்னவென்றால் மனிதன் படைக்கப்பட்டதன் அசல் நோக்கம் இபாதத்தாகும். கூறுகிறார்கள் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அதாவது இபாதத் என்பது மனிதன் எல்லாவிதமான அழுக்குகளையும் மாசுகளையும் அகற்றி உள்ளம் என்ற நிலத்தை ஒரு விவசாயி நிலத்தை தூய்மைப்படுத்துவது போன்று தூய்மைப்படுத்துவதற்கு பெயராகும். கூறுகிறார்கள், எந்த அளவுக்கு இதனை புரிய முடியுமோ புரியுங்கள். உங்களை படைத்ததில் இறைவனது நோக்கம் என்னவென்றால் நீங்கள் அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும், அவனுக்காகவே நீங்கள் ஆகிவிட வேண்டும். உலகம் உங்கள் இலக்காக ஆகிவிடக்கூடாது. கூறுகிறார்கள், நான் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் விளக்க காரணம், எதற்காக மனிதன் வந்தானோ அதிலிருந்து தூர விலகியிருக்கிறான். ஆகவே இதன் பக்கம் மிகவும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். சில பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் குறித்து அவர்கள் தொழுகையில் சோம்பல் காட்டுவதாக எனக்கு புகார்கள் வருகின்றன. அவர்கள் பள்ளிக்கு வருவதில்லையாம். அவர்களின் சிலர் வீடுகளில் கூட தொழுவதில்லை. அவர்களின் மனைவியர் முறையீடு செய்கின்றனர். இது மிகவும் வெட்கத்தக்க விஷயமாகும். எனவே நாம் இபாதத்துகளை ஆய்வு செய்வது அவசியம். அதுவன்றி நாம் தக்வாவை பெற இயலாது. தக்வா இல்லையென்றால் பிறகு மனிதன் இறைவனது உரிமையையும் நிறைவேற்ற இயலாது, அவனது படைப்பினங்களின் உரிமையையும் நிறைவேற்ற இயலாது. ஜமாத்திற்கும் ஒரு பயனுள்ள அங்கமாக அவர் இருக்க முடியாது. அவரது பணிகளுள் பர்க்கத்தும் ஏற்பட முடியாது. ஆகவே நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருந்து நமது இபாதத்துகளை கண்காணித்து பாதுகாத்து வர வேண்டும். அதன் மூலம் நாம் இறை அருளை நெருங்க முடியும். மேலும் ஆன்மீக முன்னேற்றங்களையும் பெற முடியும். பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கட்டளை, யா அய்யுஹல்லஸீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல வ தஹீனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலுக்கு துரோகம் செய்யாதீர்கள். அதனால் நீங்கள் அறிந்து கொண்டே உங்கள் ஈமானுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களாவீர்கள். இது மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான இடமாகும். நம்பிக்கை துரோகம் என்பது பெரிய பெரிய விஷயங்களில், பெரிய பணிகளில் தான் நடக்கும் என்பதல்ல. சின்னஞ்சிறு விஷயங்களில் இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை சூழ்ந்திருக்கும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் ஒரு தூய ஜமாத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தார்கள். அன்னார் தமது பையத்து நிபந்தனையில் குறிப்பாக நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்றும், அதிலிருந்து விலகுவதற்கும் பையத்தின் இரண்டாவது நிபந்தனையில் நம்மிடம் உறுதிமொழி வாங்கியுள்ளார்கள். ஒவ்வொரு தீமையும் சிறியதாக இருப்பினும் பெரியதாக இருப்பினும் தீமையே ஆகும். ஆனால் சில தீமைகள் எத்தகையது எனில், அது பிற தீமைகளை உற்பத்தி செய்து கொண்டே செல்கின்றது. அவற்றுள் நம்பிக்கை துரோகம் என்பதும் ஒன்றாகும். அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை துரோகம் செய்யும் வழக்கமானது தனது அமானிதம் பேணுதலையும் கடமையாற்றுவதிலும் கூட துரோகம் இழைக்க செய்துவிடுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை துரோகி ஒருவர் அல்லாஹ்வின் கட்டளையையும் நிறைவேற்ற முடியாது, அவனது ரசூலின் கட்டளையையும் நிறைவேற்ற முடியாது, அடியார்களின் உரிமைகளையும் நிறைவேற்ற முடியாது. ஒரு நம்பிக்கை துரோகி, நான் தொழுபவன், இபாதத் செய்பவன் என்று லட்சம் முறை கூறிக்கொண்டிருந்தாலும், முன்னரே குறிப்பிட்டது போன்று இபாதத்தின் நோக்கம் தக்வாவை உருவாக்குவது. தக்வா என்பதன் பொருள் அல்லாஹ்வுடைய அன்பு மற்றும் பயத்தின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய அடியாருடைய உரிமைகளை நிறைவேற்றுவதாகும். உரிமைகளை வழங்குவதில் துரோகம் செய்தல் தக்வாவிலிருந்து தூரம் இட்டு சென்று விடுகிறது. ஒருவர் நம்பிக்கை துரோகியாகவும் தக்வாவின்படி நடப்பவராகவும் உரிமைகளை செலுத்துபவராகவும் இருக்கவே முடியாது. விளைவு, அத்தகைய மனிதரின் இபாதத்தையும் கூட அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இபாதத் செய்பவராவது பெரிய விஷயம். ஒரு நம்பிக்கை துரோகியை ஈமான் கொண்டவர் என்று கூட கூற முடியாது. ஹஜ்ரத் நபி அல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், எந்த மனிதரின் உள்ளத்திலும் நம்பிக்கையும் மறுப்பும் மேலும் உண்மையும் பொய்யும் ஒன்றாக இருக்க முடியாது. அமானிதம் பேணுதலும் நம்பிக்கை துரோகமும் ஒன்று சேர முடியாது. ஈமானின் அடையாளம் உண்மையாகும், அமானிதம் பேணுதலாகும். எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கையாளர்களிடத்து பொய் மற்றும் நம்பிக்கை துரோகம் தவிர வேறு கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த இரு பழக்கங்களும் இருக்கவே முடியாது. பொய் சொல்பவர் மற்றும் நம்பிக்கை துரோகி ஆகியோர் நம்பிக்கையாளராக இருக்க முடியாது. அமானிதத்தின் உரிமையை பேணுதல், நம்பிக்கை துரோகத்தை தவிர்த்தல் என்பது ஒரு பெரும் பரந்த கருத்தாகும். அது ஒரு நம்பிக்கையாளரிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அதன் முக்கியத்துவத்தையும் பரந்த நிலையையும் உணர வேண்டும். அதனை புரிவதற்கு ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் மிக தெளிவாக வெளிச்சமூட்டுகிறது. ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மூன்று விஷயங்களில் ஒரு முஸ்லீமுடைய உள்ளம் நம்பிக்கை துரோகம் இழைக்க இயலாது. ஒன்று, இறைவனுக்காக களப்பற்ற உள்ளத்துடன் பணி செய்வதில். இரண்டாவது, ஒவ்வொரு முஸ்லீமுக்காகவும் நலம் நாடுவதில். மூன்றாவது, ஜமாத்துடன் இணைந்திருப்பதில். இவற்றில் ஒரு முஸ்லீம் நம்பிக்கை துரோகம் இழைக்க இயலாது. ஆகவே அல்லாஹ்வுடைய கடமையும் உள்ளது, அடியார்களின் கடமையும் உள்ளது, ஜமாத்துடன் பற்று விசுவாசத்துடன் இருப்பதற்கான உரிமையும் இருக்கின்றது. ஆக இந்த மூன்று விஷயங்களும் இதில் அடங்கியுள்ளன. அல்லாஹ்வுடைய உரிமைகளை தருவதில் இபாதத்து தவிர இன்னும் பல பொறுப்புகளும் இறைவனின் மார்க்கத்திற்கு தொண்டு செய்பவரின் மீது போடப்பட்டுள்ளது. இந்த பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்திற்கு செய்ய வேண்டிய உரிமை குறித்து ஒவ்வொருவரும் சுயம் ஆய்வு செய்தால், இறைவனது அச்சத்தை முன்னிறுத்தியவாறு ஆய்வு செய்தால், எந்த அளவுக்கு இந்த அமானிதத்தை பேணுதலுக்கான உரிமைகளை வழங்கியுள்ளார் என்று அவர் தன்னாலேயே மதிப்பிட்டுக் கொள்ள முடியும். பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் கூறியுள்ளார்கள், நீங்கள் உங்கள் சகோதரர்களின் உரிமையை செலுத்தாவிட்டால் அதுவும் கூட நம்பிக்கை துரோகமாகும். உங்கள் நாவு மற்றும் கைகளால் மற்றவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் முஸ்லீம் என்ற முறையில் உங்களது பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றவில்லை. உங்கள் கடமையை செய்யாமை மூலம் நம்பிக்கை துரோகம் இழைத்தவராகிறீர்கள். இன்னும் சொல்வதென்றால், ஓர் அறிவிப்பில் எந்த அளவுக்கு வருகிறது என்றால், ஒரு முஸ்லீமின் கையிலும் நாவிலும் இருந்து பிற முஸ்லீம் கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு மனிதனின் மீது உள்ள கடமைகளையும் நிறைவேற்றுவது ஒரு முஸ்லீமின் மீது கடமையாகும். அந்த கடமையை நிறைவேற்றாமல் இருப்பது அவரை நம்பிக்கை துரோகியாக்கிவிடுகிறது. பிறகு ஒரு அகமதி, ஜமாத் அமைப்பை பேணுவதும் பையத்து உடன்படிக்கையை நிறைவேற்றுவதும் அவசியமாகும். ஜமாத்தின் ஒவ்வொரு தனி மனிதனும் தத்தமது கூட்டங்களில் இந்த உடன்படிக்கையை கூறுகிறார், தாம் ஜமாத் அமைப்புக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று. ஆகவே இந்த உடன்படிக்கையும் கூட ஓர் அமானிதமாகும், அதனை நிறைவேற்றுவதும் அவசியமாகும். தமது எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்தியவாறு அதனை நிறைவேற்றுவது அவசியமாகும். ஹிலாபத்துடன் தொடர்புடன் இருப்பதும் கட்டுப்படுவதும் அவசியமாகும். இதுவும் உடன்படிக்கையில் மொழியப்படுகிறது. அமானிதத்தின் உரிமையை நிறைவேற்றுவதில் நினைவில் கொள்ள வேண்டியதாவது, குடும்ப விவகாரங்களில் பையனும் பெண்ணும் திருமண உறவின் மூலம் இணையும் பொழுது ஒருவர் மற்றவர் மீது அவர்களுக்கும் சில உரிமைகள் உள்ளன. அந்த உரிமையை நிறைவேற்றுவதும் ஓர் அமானிதமாகும். அதில் கணவர் பொறுப்பில் சில அமானிதங்கள் உள்ளன. உதாரணமாக பெண்களுக்கு தர வேண்டிய ஹக்குமஹர் அதனை வழங்க வேண்டும். பல விவகாரங்கள் வருகின்றன. சண்டை வந்துவிட்டால் ஹக்குமஹரை வழங்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. ஹஜரத் நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த அளவுக்கு கூறியிருக்கிறார்கள் என்றால், ஒருவர் ஒரு பெண்ணிற்கு திருமணத்திற்காக மகரை நிர்ணயம் செய்கிறார், ஆனால் தாம் அதை வழங்கப் போவதில்லை என்பது அவரது நியத்தாக இருக்கிறது என்றால் அவர் விபச்சாரன் ஆவார். ஒருவரிடம் கடன் வாங்குகிறார், அதனை திருப்பி தரப்போவதில்லை என்ற எண்ணத்தில் அதை வாங்குவார் என்றால் அவர் திருடராவார். பிறகு பாருங்கள், ஹசரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தின் தகுதியை எந்த அளவுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், வலியுறுத்தியுள்ளார்கள். ஒருவரிடம் ஒரு முஸ்லிம் சகோதரர் ஆலோசனை கேட்கிறார். ஒருவர் யோசிக்காமல் ஆலோசனை வழங்குகிறார் என்றால் அவர் நம்பிக்கை துரோகம் செய்தவராவார். அதாவது எல்லா அம்சங்களையும் யோசித்து சரியான முறையில் ஆலோசனை வழங்கவில்லை என்றால் அதுவும் நம்பிக்கை துரோகமே ஆகும். சிலர் அவரை நம்பி அவரிடம் ஆலோசனை கேட்கின்றனர் எனில் அவர்கள் சரியான ஆலோசனை வழங்குவதில்லை. அமானிதத்தின் உரிமையாவது ஒரு விஷயத்தில் தெளிவான அறிவு இல்லை என்றில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். நல்ல ஆலோசனை வழங்குபவர் பற்றி தெரிந்தால் அவரது முகவரி தர வேண்டும், அவருக்கு வழிகாட்ட வேண்டும். சில வழக்கறிஞர்களை நான் பார்த்திருக்கிறேன், இங்கு அசீலமாக வருபவர்களுக்கு தவறான ஆலோசனையை வழங்கிவிடுகிறார்கள் அல்லது முழுமையான ஆர்வத்துடன் ஆலோசனை தருவதில்லை, தமது ஃபீஸை மட்டும் முழுமையாக வாங்கிக் கொள்கின்றனர். அத்தகையோரும் நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களுள் அடங்குவர். அதுபோன்று பிற விவகாரங்கள் உள்ளன, அத்தகையோர் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வருகிறார் என்றால் அவருக்கு சரியான வழிகாட்டல் வழங்க வேண்டும். அதுவன்றி அல்லாஹ்வுடைய ரசூலின் தீர்ப்பின்படி அவர் நம்பிக்கை துரோக குற்றம் இழைத்தவராவார். ஆகவே இவ்விவகாரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் அமானிதத்தை வழங்குதல், நம்பிக்கை துரோகத்தை விட்டு விலகுதல் குறித்து என்ன தகுதியை பார்க்க விரும்புகிறார்கள்? அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், ஒருவர் தீய பார்வையிலிருந்தும் நம்பிக்கை துரோகத்திலிருந்தும் லஞ்சத்திலிருந்தும் ஒவ்வொரு அனுமதிக்கப்படாத பணிகளிலிருந்தும் கழிவிறக்கம் தேடவில்லையோ அவர் எனது ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல. கூறுகிறார்கள், ஒவ்வொரு ஆணும் மனைவியிடமும் மனைவி கணவரிடமும் நம்பிக்கை துரோகம் செய்வாரெனில் அவர் ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல. மேலும் கூறுகிறார்கள், இறைவன் ஒருவன் என்று நம்புவதுடன் அவன் படைப்பினங்களின் உரிமையை பறிக்காமல் இருப்பது மிக அவசியமாகும். எவராவது தனது சகோதரரின் உரிமையை பறிப்பார் என்றால் அவர் நம்பிக்கை துரோகம் செய்வார் எனில் அவர் லா இலாஹா இல்லல்லாஹ்வை நம்புபவர் அல்ல. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனில் அல்லாஹ் தக்வாவை ஆடை என்று பெயரிட்டுள்ளான். இந்த வகையில் லிபாசு தக்வா, அதாவது தக்வாவின் ஆடை என்பது குர்ஆனின் வாசகமாகும். ஆன்மீக அழகு, ஆன்மீக வனப்பு தக்வாவின் மூலமே பிறக்கிறது என்பது இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தக்வா என்பது மனிதன் இறைவனின் எல்லா அமானிதங்களையும் ஈமானிய உடன்படிக்கைகளையும் அதுபோன்று படைப்பினங்களின் எல்லா அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் முடிந்தவரை பேண வேண்டும் என்பதாகும். அதாவது அவற்றின் நுட்பத்தி நுட்பமான அம்சங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆக அமானிதத்தின் நுட்பமான அம்சத்தை தேடி அதனை நடைமுறைப்படுத்துவது நம்மை அமானிதம் பேணுபவர் ஆக்குகிறது. அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் தர வேண்டிய எல்லா உரிமைகளும் அமானிதங்களாகும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள எல்லா பொறுப்புகளும் அமானிதங்களாகும். அவற்றை நிறைவேற்றுவது நமக்கு கடமையாகும். அதனை நிறைவேற்றுவது அவசியமாகும். நாம் இறைவனது அருள்களுக்கு வாரிசாக விரும்பினால் நம்மில் ஒவ்வொருவரும் இதில் மிகவும் கவனம் செலுத்துவது அவசியம். பிறகு அல்லாஹ்வுடைய இன்னொரு கட்டளை பற்றி இன்று விளக்குவதற்காக எடுத்துள்ளேன். அது சமுதாயத்தின் அழகை பேணுதலாகும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன எவரொருவர் வளத்திலும் வறிய நிலையிலும் செலவு செய்வாரோ, மேலும் கோபத்தை விழுங்கி விடுவாரோ, மக்களை மன்னிப்பாரோ, அத்தகைய நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். எனவே கூறப்பட்டுள்ளது போன்று உரிமைகளை வழங்குவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். இந்த வசனத்தில் உரிமைகளை வழங்குவதின் தரம் எங்கனம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் அதனினும் மேலே சென்று நமக்கு அறவுரை பகிர்ந்துள்ளான். உரிமைகளை தருவதை விட்டும் மேலே சென்று தியாகங்களை செய்வதன் மூலமே ஒரு சமுதாயத்தின் அழகு உருவாகிறது. வெறும் உரிமையை வழங்கினால் போதாது, சில நேரங்களில் உரிமைகளை தருவதற்கு தியாகங்களும் கூட செய்ய வேண்டியது ஏற்படுகிறது. ஒரு சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதரும் மற்றவரின் உரிமையை தருவது மட்டுமன்றி தியாகம் செய்து உரிமைகளை தர முயற்சி செய்கின்றார் என்றால் அந்த சமுதாயம் உண்மையில் ஜன்னத்திற்கு ஈடான சமுதாயம் என்று கூறத்தக்கதாக இருக்கும். இந்த காட்சியை ஹதரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களிடத்து காண முடிந்தது. அது பற்றி இறைவன் கூறுகிறான், வயூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாஸா, அவர்கள் சுயம் வறியவர்களாக இருந்தும் தம்மை விட பிறருக்கு முன்னுரிமை வழங்குகின்றனர். அத்தகைய சிந்தனையும் செயலும் இருக்கும் எனில் பிறகு தியாகத்தின் ஜீவன் பறக்கிறது. தமது நஃப்ஸின் உணர்வுகளை மனிதன் அமுக்கி விடுகிறான். பிறரது நலனை விரும்புகின்றான், நன்மையை நாடுகிறான். இந்த செயலின் மிக உயரிய உதாரணம் நமக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியில் தென்படுகிறது. அன்னார் தமது மகளை கொன்றவனை கூட மன்னித்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. பிறகு கோபத்தை அடக்குதல், உயரிய நல்லொழுக்கம் காட்டுதல் தொடர்பாக தமது சஹாபாக்களுக்கு எவ்வாறு அறிவுரை கூறினார்கள், பயிற்சி அளித்தார்கள் என்பது குறித்து அறிவிப்பில் வருகிறது. ஒருவர் ஹஜரத் அபூபக்கர் ரஸூலுல்லாஹி அவர்களை ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் ஏசி பேச தொடங்கினார். ஹஜரத் அபூபக்கர் ரஸூலுல்லாஹி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கிருந்தார்கள். அம்மனிதரின் பேச்சை கேட்டு புன்முறுவல் பூத்தவர்களாக அமர்ந்திருந்தனர். அம்மனிதரின் செயல் வரம்பு மீறியதும் ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரஸூலுல்லாஹி அவர்கள் அம்மனிதரது சில வார்த்தைகளுக்கு பதில் சொல்லிவிட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய முகத்தில் கோபத்தின் அடையாளம் தென்பட்டது. அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரஸூலுல்லாஹி அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்தார்கள். கூறினார்கள், அந்த மனிதன் தங்கள் முன்னிலையிலேயே என்னிடம் ஏசி பேச தொடங்கினான். தாங்கள் அமர்ந்திருந்தீர்கள். நான் அம்மனிதரது சில வார்த்தைகளுக்கு பதில் தர தொடங்கியதும் தாங்கள் கோபத்துடன் எழுந்து உள்ளே சென்று விட்டீர்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அம்மனிதர் ஏசும் போது நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். அப்போது இறைவனது ஒரு மலக்கு உங்கள் சார்பாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்கள் பதில் சொல்ல தொடங்கியதும் மலக்கு போய்விட்டார், ஷைத்தான் வந்துவிட்டான். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் அங்கு அமர்ந்திருக்க மாட்டார்கள் என்பது வெளிப்படை. ஆக இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தர்பியத்து வழங்கினார்கள். அவர்களது அனுமதிக்கப்பட்ட கோபத்தை கூட மன்னிப்பாக மாற்றினார்கள். இன்னும் சொல்வதாயின் கருணையை காட்டும் வழியை கற்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்று அன்னார் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தமக்காக தம் மீது செய்யப்பட்ட வரம்பு மீறுதல்களுக்காக பழி வாங்கியதில்லை. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்களுக்கு பெரும் பெரும் ஏச்சுகளும் பேச்சுகளும் தரப்பட்டன. மிகவும் முழுமையாக தொல்லை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு அறிவற்றவர்களை புறக்கணித்து விடுவீராக என்றுதான் கூறப்பட்டது. அந்த முழுமையான மனிதரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைய தொல்லைகள் தரப்பட்டன. ஏச்சு பேச்சுகள், தீய வார்த்தைகள் கூறப்பட்டதுடன் அன்னார் மீது விஷமத்தனங்கள் செய்யப்பட்டன. ஆனால் நல்லொழுக்கத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்தவர் அதற்கு எதிரில் என்ன செய்தார்கள்? அல்லா தாலா வாக்குறுதி அளித்திருந்ததால் அறிவினர்களை நீர் புறக்கணித்து விட்டால் உமது கண்ணியத்தையும் உயிரையும் அமைதியாக வைப்போம், எந்த தீய நடத்தை உள்ள மனிதரும் தாக்குதல் தொடுக்க முடியாது என்று இறைவன் வாக்குறுதி அளித்திருந்ததால் அவ்வாறே நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரி அன்னாரின் கண்ணியத்தின் மீது மாசு ஏற்படுத்த முடியவில்லை. சுயமே அவர்களே கீழ்மையடைந்து அன்னாரின் பாதத்தில் வீழ்ந்து அவர்களுக்கு முன்னாலேயே அழிந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை பேரன்பரின் முன்மாதிரி என்ன? அது குறித்து ஒரு உதாரணத்தை எடுத்து வைக்கிறேன். டாக்டர் மார்டின் கிளார்க்கின் கொலை முயற்சி வழக்கில் மௌலவி முகமது ஹுசேன் பட்டாலவி கிறிஸ்தவர்களுக்கு சாட்சியாக கோர்ட்டில் ஆஜரானார். அவரிடம் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வக்கீல் மௌலவி ஃபஜ்லுதீன் சாப் என்பவர் ஓர் அகமதி அல்லாதவராக இருப்பினும் கண்ணியமான இயல்புள்ள மனிதராக இருந்தார். அவர் மௌலவி முகமது ஹுசேன் உடைய சாட்சியை பலவீனப்படுத்தும் பொருட்டு நீதிமன்றத்தில் அவரது வம்சாவழி குறித்து சில கேள்விகளை கேட்க தொடங்கினார். உடனே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வக்கீலை தடுத்து நிறுத்தினார்கள். நான் மௌலவி சாவின் மீது அத்தகைய கேள்விகளை தொடுக்க உமக்கு அனுமதி தரமாட்டேன் என்று கூறியவாறு தனது கைகளை மௌலவி ஃபதுலுதீன் சாப் அவர்களுடைய வாயின் மீது வைத்தார்கள். இதுவே உயரிய நல்லொழுக்கம். தம்மை தாமே ஆபத்தில் போட்டுக் கொண்டாலும் கூட தமது உயிர் பகைவனின் கண்ணியத்தை பாதுகாத்தார்கள். மௌலவி ஃபதுலுதீன் சாப் எப்போதும் இந்த சம்பவத்தை நினைவு கூறுவதுண்டு. மிர்சா சாப் வியத்தகு நல்லொழுக்கம் கொண்டவர்கள். வியத்தகு நல்லொழுக்கமுள்ள மனிதராக இருந்தார்கள். ஒரு மனிதர் அவரது கண்ணியம் மற்றும் உயிர் மீது தாக்குதல் தொடுக்கிறார், அவரது தரப்பை பலவீனப்படுத்துவதற்காக சில கேள்விகளை கேட்டால் அன்னார் உடனே நான் அத்தகைய கேள்வி கேட்க அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்து விடுகிறார்கள். இதுவே கோபத்தை விழுங்குதல். இன்னும் சொல்வதாயின் அதற்கு மேல் கருணையும் காட்டும் உதாரணமாகும். இக்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரின் வாழ்வில்தான் இது நமக்கு தென்படுகிறது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், வல் காலிமீன் அல் கைத, அதாவது நம்பிக்கையாளர் கோபத்தை விழுங்கி விடுகிறார் அல்லது அநீதி இழைப்பவர்களை மன்னித்து விடுகிறார். வீணான செயல்களுக்கு அதை போன்ற செயல் மூலம் பதில் தருவதில்லை. அன்னார் ஜமாத்திற்கு அறிவுரை கூறியவாறு கூறினார்கள், இந்த ஜமாத்தை தயார் செய்வதன் நோக்கமாவது நாவு, கண், காது ஒவ்வொரு உறுப்பிலும் இறை அச்சத்தை நிலை பெற செய்வதாகும். தக்வாவின் ஒளி அதற்கு உள்ளும் வெளியிலும் இருக்க வேண்டும். அழகிய நல்லொழுக்கத்தின் முன்மாதிரி இருக்க வேண்டும். அளவு கடந்த கோபம் மற்றும் கடுங்கோபம் முற்றிலும் கூடாது. நான் பார்த்துள்ளேன், ஜமாத்தில் பெரும்பாலானவர்களிடம் கோபத்தின் தடம் இன்னும் காணப்படுகிறது. சிறு சிறு விஷயங்களில் காழ்ப்புணர்ச்சி மற்றும் கோபம் உருவாகிறது. ஒருவருக்கொருவர் சண்டையில் நிற்கின்றனர். அத்தகைய மக்களுக்கு ஜமாத்தில் சிறிதும் பங்கில்லை. ஒருவர் ஏசினால் மற்றவர் அதனை கேட்டு அமைதியாக இருப்பதில் அவருக்கு என்ன கஷ்டம்தான் வந்துவிடப் போகிறது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. முதலில் ஜமாத்தின் சீர்திருத்தம் நல்லொழுக்கத்தில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. முதலில் ஆரம்பத்தில் பொறுமையில் முன்னேற வேண்டும். சிறந்த வழி என்னவென்றால், ஒருவர் தீய வார்த்தை கூறினால் அவருக்கு எதிராக வேதனையடைந்த உள்ளத்துடன் அல்லாஹ் அவரை சீர்திருத்த வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். உள்ளத்திலும் காழ்ப்புணர்ச்சியை ஒருபோதும் வளர்க்கக்கூடாது. உலகில் ஒரு சட்டம் இருப்பது போன்று இறைவனுக்கும் ஒரு சட்டம் உண்டு. உலகம் தனது சட்டத்தை விடாத போது அல்லாஹ் தனது சட்டத்தை எவ்வாறு விடுவான்? ஆக எதுவரை மாற்றம் ஏற்படுவதில்லையோ அதுவரை அவனிடத்தில் உங்களுக்கு சிறிதும் கண்ணியமில்லை. சகிப்புத்தன்மை, கண்டும் காணாமை, பொறுமை ஆகிய உயரிய பண்புகளின் இடத்தில் மிருகத்தனத்தை மேற்கொள்வதை இறைவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். நீங்கள் இந்த அழகிய பண்புகளில் வளர்ச்சி பெறுவீர்கள் என்றால் மிக விரைவில் இறைவன் வரை சென்று சேர்வீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் நாம் நமது இபாதத்துகளின் தரத்தை உயர்த்தும் இடத்து அதனை நிரந்தரமாக வைக்கவும் தௌஃபீக் தருவானாக. அதே வேளையில் நமது பிற நல்லொழுக்க தகுதிகளை நிலைநாட்டவும் அதனை நிரந்தரமாக்கவும் தௌஃபீக் தருவானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று நமது ஜமாத்து பணி செய்வோர் எந்த நிலையிலும் எல்லாவற்றிற்கும் முதலில் தமது முன்மாதிரியை எடுத்து வைக்க வேண்டும். வீடுகளிலும் சரி, வெளியிலும் சரி. துவாவின் பக்கம் மீண்டும் கவனம் மூட்டுகிறேன். ரமலானின் முதல் ஹுத்வாவிலும் கூறினேன், இப்போதும் சுருக்கமாக கூறுகிறேன். ஜமாத்தின் வளர்ச்சிக்கும் எதிரிகளின் ஆபத்தான சதிகளில் இருந்து தப்பிக்கவும் இக்காலத்தில் அதிகமாக துவா செய்யுங்கள். உங்களுக்காக துவா செய்யும் அதே வேளையில் இஸ்லாத்தின் வெற்றிக்காகவும்
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَدُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ